ஆதி திருச்சபையும் ஆத்தும ஆதாயமும் என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கும்படியாக இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் திருச்சபையை ஸ்தாபிப்பது என்பதை குறித்து நாம் நிருபங்களிலே பார்க்கிறோம். பொதுவாக இன்றைக்கு இந்த திருச்சபையின் அம்சங்கள் சபைகளில் காணப்படாத ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக மக்கள் மத்தியிலே திருச்சபையினுடைய ஒரு உண்மையான நோக்கம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை அறியாமல் வாழுகிற காரியமானது பொதுவாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதி திருச்சபை என்பது பொதுவாக பழைய ஏற்பாட்டில் திருச்சபை என்பது இருந்தது, இல்லை என்று சொல்ல முடியாது. பழைய ஏற்பாட்டிலும் இருந்தது சபைதான். ஆகவே பழைய ஏற்பாட்டில் சபை என்ற பதத்தை நாம் அநேக வேளைகளில் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வெளியரங்கமாக சபை என்ற இந்த அமைப்பை நாம் தெளிவாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட சபையினுடைய அம்சம் என்ன என்பதை குறித்தும் இவ்விதமான இந்த சபையோடு என்னுடைய பங்களிப்பு என்ன என்பதை குறித்தும் நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 2 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அங்கு அவ்விதமாக சீஷர்கள் அவருடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி போன நிலையில் அவர்கள் பயந்து ஒளிந்திருக்கிறதை பார்க்கிறோம். விதமான வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை உயிர்த்தெழுந்தவராக இந்த சீஷர்களுக்கு காட்டின பொழுது அவர்கள் பலன் கொண்டு திடப்பட்டு தேவனுக்குள்ளாக அவர்கள் உண்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்வதற்குரிய ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் நினைத்தார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், இனி அவ்வளவுதான், நம்முடைய எல்லா விதமான காரியம் முடிந்துவிட்டது என்பதாக எண்ணினார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்விதமாக தான் உயிர்த்தெழுந்தவராக ஜீவனுள்ளவராக வல்லமையுள்ளவராக அங்கு இவ்விதமாக அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இவ்விதமான ஒரு கட்டளையும் கொடுத்து அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் அங்கு செயல்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அவர் கொடுத்த இவ்விதமான கட்டளை குறித்து நாம் வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16:15 மார்க் 16:15 பின்பு புதிய ஏற்பாட்டில் 975 பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இவ்விதமான ஒரு பெரிய உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுத்த இந்த காரியத்தின் மத்தியில் அவர் அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தைரியத்தை ஊட்டும்படியான காரியத்தையும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்விதமான கட்டளையை கொடுத்தவராக மாத்திரமல்ல, அவர்களிடத்தில் இந்த காரியத்தின் மத்தியில் சொல்லும்படியான காரியத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொன்னார், சகல அதிகாரமும் நான் பெற்றிருக்கிறேன், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஏதோ உலகத்தின் முடிவுறையினும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில், ஏதோ நான் சகல அதிகாரம் பெற்றவன் என்பதை சொல்ல மாட்டல்ல, இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவுறையினும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆகவே இவ்விதமான ஒரு பெரிய ஒரு கட்டளையை இந்த எளிய மக்களிடத்தில் கொடுத்தார். உலகமெங்கும் சர்வ சிருஷ்டியாக சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ அறிவியுங்கள். இவ்விதமான இந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பை உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அவர் தான் கூட இருப்பதாக இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அமையாலே சபை என்பது மிக வல்லமையானது. சபை என்பது ஒரு அற்ப சொற்பமான காரியம் அல்ல. இந்த உலகத்தில் தேவனுடைய மகா பெரிய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இன்றைக்கும் ஆண்டவர் சபைக்குத்தான் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில் நாம் முழுவதுமாக சபையும் சபைக்கு எதிரான போராட்டத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சபையை ஸ்தாபிக்கும்படியாக சபைக்காக தன்னை அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சபையில், அதாவது ஆண்டவருடைய இரட்சிப்பை பெற்ற மக்கள், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட மக்கள், அவருடைய மீட்பை பெற்ற மக்கள், இவ்விதமாக இந்த மகத்துவமான பணியை செய்யும்படியான இந்த காரியத்தில் அவர்கள் செய்யும்படியான காரியத்தை குறித்து, எவ்விதம் செய்வது என்பதை குறித்தும், எவ்விதமான மனநிலையோடு காணப்பட வேண்டும் என்பதை குறித்தும் நாம் இங்கு பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய சொந்த பலத்தினால செய்ய முடியாது. சாதாரணமான எளிமையான மக்கள், ஆனால் கூட ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார். இந்த வேளையில் ஆதி திருச்சபை உருவானதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த ஆதி திருச்சபையானது இவ்விதமான ஒரு பெரிய பணியை நிறைவேற்றும்படியான காரியத்தில் காணப்பட்ட நாலு அம்சங்களில் ஒரு அம்சத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதி திருச்சபையின் அந்த நான்கு அம்சங்களில் இவ்விதமான ஒரு அம்சத்தை குறித்து நாம் இங்கே அப்போஸ்தல நடபடிகளில் பார்க்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் அங்கு ஆண்டு அநேகர் அவிதமாக அங்கே 40வது வசனத்தில் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலக வழக்கத்தின்படியாக வாழுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொள்ளாதீர்கள். இந்த உலகத்தில் தேவன் கொடுத்திருக்கிற இந்த மகத்துவமான உன்னதமான காரியத்தை நிறைவேற்றும்படியாக மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகுங்கள். மாறுபாடுள்ள அவிதமான வழக்க முறையை விட்டு விலகுங்கள். உடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், தேவனுக்கு ஏற்காத காரியங்களை விட்டு விலகுங்கள். இந்த ஜனங்கள் ஆதி திருச்சபையில் கொடுக்கப்பட்ட அந்த காரியம் அதுதான் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் வழிமுறைகளில் தொடர்ந்து வாழக்கூடிய ஒரு வழிமுறையை நீ விரும்புகிறாயா, அல்லது உலகத்தின் வழியையும் கிறிஸ்துவின் வழியையும் இணைத்து வாழும்படியான ஒரு வாழ்க்கை முறையின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லும்படியாக நீ விரும்புகிறாயா? அது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்று கேட்டால், ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய வாழ்க்கையில் சபையோடு இணைந்து தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியான செயல்பாட்டை தேவன் இந்த இடத்துல எதிர்பார்க்கிறார். இவ்விதமான காரியத்தை நிறைவேற்றும்படியான உத்தரவாதத்தை நிறைவேற்றக்கூடிய காரியத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமான நிலைக்குள் காணப்படுவதை வேதம் சித்தரிக்கிறது. ஆகவேதான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இந்த நிருபத்தை எழுதுகிற வேளையில் பலவிதமான ஆவிக்குரிய சத்தியங்களை பவுல் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்னா, இவ்விதமாக இங்கு சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் 12வது வசனம், 1வது வசனம், 12வது அதிகாரம், ரோமர் 12:1-2 புதிய ஏற்பாட்டில் 221வது பக்கத்தில் இங்கு பார்க்கிறோம். 12:1 அப்படி இருக்க, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த இடத்துல அவர் சொல்றார், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை நீங்கள் தரிக்க கூடாது. இந்த உலகத்தின் வழிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளாதீர்கள். இந்த உலகம் அழியும்படியான ஒரு காரியம். இந்த உலகம் நிலையானதல்ல. அவர் வரும் பொழுது எல்லாமே அழிந்துவிடும். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஆத்மா முக்கியமானதாய் காணப்படுகிறது. உன்னுடைய ஆத்மாவானது விலையேற பெற்றதாய் காணப்படுகிறது. இதற்குரிய காரியத்தை நீ என்ன செய்வது? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், என்னுடைய வழியை நீர் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், நான் நமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், என்னுடைய ஆத்மாவுக்கு நன்மையானதை செய்ய எனக்கு நீர் கற்றுத்தாரும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்களுடைய மனமானது புதிதாவது. எப்படி மனம் புதிதாவது? நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்படியான வாழ்க்கை முறை, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து அதற்கு என்னுடைய வாழ்க்கையை தாமே ஈடுபடுத்திக் கொள்ளுகிற காரியம். பொதுவாக இன்றைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற காரியம் என்னவென்றால், ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட், தாங்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுவே சரி, தாங்கள் செய்யும்படியாக விரும்புகிறது எதுவோ அது சரி, நாங்கள் விரும்புகிறபடியாகவே நாங்கள் செய்யும்படியான ஒரு காரியம். இது பொதுவாக இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே காணப்படுகிற காரியம். அதாவது அவருடைய வாழ்க்கையில நாங்கள் இப்படி நினைக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உலகத்தாரை போல வழிநடக்காத ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனா கூட அநேகருடைய வாழ்க்கையில ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட், அதாவது அவருடைய வாழ்க்கையில நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை செய்கிறோம், நாங்கள் என்ன விரும்புகிறோமோ அதை செய்கிறோம், நாங்கள் எது நல்லது என்று நினைக்கிறோமோ அதை செய்கிறோம். இந்த இடத்துல பவுல் தான் சொல்றார், உங்கள் மனம் புதிதாகிறதுனால. அப்படின்னா என்ன? அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தை இதை குறித்து என்ன சொல்லுகிறது? ஆகவே அவருடைய வாழ்க்கையில காணப்படும்படியான காரியம் என்னவென்றால், முதலாவது தங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தையும் தங்களுடைய சொந்த எண்ணங்களையும் தங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளையும் விட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இதுவே மிக முக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆரம்ப அம்சம். ஆகவேதான் தேவன் இவ்விதமாக இந்த காரியத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்கும்படியான ஒரு காரியம் அநேக சபையோடு பொருந்திக் கொள்ள முடிகிறதுல. காரணம் என்னன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட், அவர்கள் தாங்கள் விரும்புகிறதை செய்கிற காரியம். அம்மையால் அது உன்னுடைய ஆத்மாவுக்கு பாதுகாப்பானதாக இல்லை. அது உன்னுடைய ஆத்மாவுக்கானது. நிச்சயமாக அங்கு பிசாசு பீறி போடுவான். உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய தடையாய் காணப்படுகிறது. ஆவிக்குரிய காரியத்துக்கு அவிதமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வளருவதற்கு அது மிகப்பெரிய தடையாய் காணப்படுகிறது. அநேகரது எண்ணுகிறது இல்லை. ஆனா கிறிஸ்தவம் என்பது ஒரு காலத்துல நான் என்று வாழ்ந்த வாழ்க்கை தானே, இப்ப அப்படி இல்லை, இனி நான் அல்ல. அதுதாங்க கிறிஸ்தவம். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனுடைய மனப்பான்மை காணப்படுவது அவசியம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடிவதில்லை? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் மேலே எழும்ப முடிவதில்லை? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் உண்மையான வெற்றியோடு வாழ முடிவதில்லை? அவர்கள் தங்களுடைய சித்தத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்பதில்லை. ஆதி திருச்சபையில அங்கு காணப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய சித்தத்தை ஒப்புக் கொடுத்தார்கள். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது மிக அவசியம். தேவன் அவர் தம்முடைய கிருபையினாலும் ஞானத்தினாலும் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். சவுலுடைய வாழ்க்கையில அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்தின் ஆரம்பத்தை அங்கதான் நம்ம பார்க்கிறேங்க. ஆகவேதான் இந்த இடத்துல நாம் அப்போஸ்தலர்கள் 9வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் 9வது அதிகாரத்தில் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அங்கு இவ்விதமாக தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியான காரியத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்கும்படியான வழிமுறைக்கு தன்னை முதலாவது ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவன் எதுநாள் வரைக்கும் பவுல் தனித்துவமாக வாழ்ந்து கொண்டிருந்தது உண்மைதான். சவுல் தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய காரியங்களையும் உபயோகப்படுத்தி வாழ்ந்தது உண்மைதான். ஆனா இந்த இடத்துல அவிதமாக அல்ல. இங்கே அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சித்தத்தை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்காமல், நம்முடைய சித்தத்தை ஆண்டவருடைய பாதத்தில் முற்றுமாக ஒப்புக்கூடாமல் வாழுகிற வாழ்க்கையை நாம் முள்ளில் உதைத்துக் கொள்ளுகிறதாங்க. நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம், நம்முடைய ஆத்மாவை நாமே அழித்துக் கொள்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை நாமே தேவனுக்கு தூரப்படுத்திக் கொள்கிறோம். இந்த இடத்துல அங்கு ஆண்டவர் சவுலை பார்த்ததா சொன்னார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. சவுல் ஒரு பெரிய பாவி இல்லை, சவுல் ஒரு பெரிய அங்கே அளவில் அவன் பாவியாக வாழ்ந்தவனும் அல்ல. சொல்லப்போனா யூதருடைய பாரம்பரியத்தின்படி பழைய ஏற்பாட்டை கற்று அறிந்தவன், தேர்ந்தவன், ஞானி, ஆண்டவருக்கு தன் பணியை செய்கிறவனாக எண்ணிக்கொண்டிருந்தவன். ஆனால் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ முள்ளில் உதைத்து கொண்டிருக்கிறாய். அம்மையால் இந்த நாட்களில் உன்னுடைய சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்றார். உன்னுடைய வாழ்க்கையை முள்ளில் உதைக்கிறதாகத்தான் இருக்கிறது. உடைய வாழ்க்கையில் பல பிரயாசங்களை செய்யலாம், பல முயற்சிகளை ஏறெடுக்கலாம், பல விதங்களில் உன்னுடைய திட்டங்களை நிறைவேற்ற அங்கு நீ உந்தி தள்ளுகிற வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சொல்லப்போனால் ஆண்டவருக்குன்பாக சரியாக இருப்பதாக கூட நினைக்கலாம். ஆனால் உனக்குள்ளாக நீ உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக எண்ணிக்கொண்டு வாழுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ உன்னுடைய சித்தத்தை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்க ஆயத்தமா இருக்கிறையா தான் கேள்வி. உன்னுடைய விருப்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புவித்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அங்கே அப்போஸ்தலர்கள் 9:9 அதான் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் 9:6 அங்கே அவிதமாக சவுல் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9:6 அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அம்மையாலே உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புவிப்பதைப் போல மிகச்சிறந்த காரியம் வேறு ஒன்றுமில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் அவர் உன்னை தேடி வந்து ரட்சித்த மகத்துவமான தேவன், அவருடைய ஆத்தும நன்மை குறித்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல முற்றிலுமாக அந்த நடு ரோட்டில் அவிதமான வேளையில் சவுல் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சித்தத்தை அர்ப்பணித்து அவன் மறுபடியும் திரும்பவே இல்லைங்க. உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் திட்டத்தை கொண்டிருக்கிறார், நோக்கத்தை கொண்டிருக்கிறார். ஆனால் அதில் நீ பொருந்தி கொள்ளாமல் போகும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை தோல்வியாகவே காணப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் இலைப்பாறுதல் இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் என்பது நிறைவேறாத மட்டுமாக உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியாக இருக்க முடியாது. இங்கே ஆண்டவர் அங்கு என்ன சொல்றாரு பாருங்க, சவுலை குறித்து சொல்லுகிறார். அனன்யாவினிடத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் 9:15 இவ்விதமாக 15 அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அவர் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறார், நோக்கத்தை கொண்டிருக்கிறார். சபை என்று சொல்லும் பொழுது தன்னுடைய சித்தத்தை ஆண்டவருடைய பாதங்களில் வைக்கிற மக்கள், அவிதமான ஒரு கூட்டம், அவிதமானவர்கள். இங்கு அவிதமாக அவருடைய சித்தத்தை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கும் பொழுது மாத்திரம்தான் அங்கு ஆதி திருச்சபையின் ஆரம்பத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ சடபடிகளில் இவ்விதமாக அங்கு அவருடைய எல்லா விதமான திட்டத்தை அவர்கள் முற்றிலுமாக விட்டுவிட்டு, அப்போ சடபடிகள் 2 நாம் பார்க்கிறோம். இந்த கூட்டம் என்பது ஒரு சிறிய கூட்டம்தான், இவர்கள் பெரிய ஒரு எண்ணிக்கையாக இருந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனா அந்த இடத்துல தான் நாம் பார்க்கிறோம், 1 அப்போஸ்தலர் 2:1 பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது இவள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு, ஒரு சபை என்று சொன்னால் ஒருமனப்பாடு அவசியம், ஒன்னஸ் என்று கேட்டா. ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான உத்தரவாதமான பணியை நிறைவேற்றும்படியாக சபை தெரிந்து கொள்ளப்பட்டது. இந்த உலகத்தின் மத்தியில தேவனை அறியாத மக்கள் மத்தியில இந்த மிகப்பெரிய கட்டளையை நிறைவேற்றும்படியாக தேவன் தாமே கொடுத்திருக்கிற இந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுகிற பொறுப்பை சபைக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அதுதான் உத்தரவாதம், அதுதான் தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில நீ அதை பொருந்தி கொள்ளாமல் வாழுகிற வாழ்க்கை என்பது அது கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில ஒருமனப்பாடு இல்லாமல், நான் தான் சொன்னேன், அநேகர் அவருடைய மனதில் ஒரு இண்டிபெண்டன்ட் தனித்துவமான ஒரு ஆவியை கொண்டிருக்கிற ஒரு மனநிலை, அதாவது ஆவின்னு சொன்னால் மனநிலை, ஒரு நான் விரும்புகிறபடியாக வாழுவேன், நான் என்னுடைய காரியன்படியாக செய்வேன், நான் எது சரின்னு நினைக்கிறேனோ அதை செய்வேன். சபை என்பது அதுவல்ல. சபை என்பது அங்கே முதலாவது காரியத்தை இங்கே சபை உருவாகிறதுல நாம் பார்க்கும்படியான காரியம் ஒருமனப்பாடு, ஒரே சிந்தை, ஒரே நோக்கம், ஒரே குறிக்கோள், ஒரே தேவனை மகிமைப்படுத்தும்படியான காரியம். இங்க அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இந்த ஒருமனப்பாடு என்பது சபையில மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த இடத்துல தேவன் அந்த சபையை பலப்படுத்தும்படியாக தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும்படியான இந்த காரியத்துல செயல்படுவதற்குன்பாக அவர்களில் ஒருமனப்பாட்டை கர்த்தர் அங்குதாமே காண்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்தவ மக்கள் சபையை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்வதில்லை என்றால், இன்றைக்கு சபைகளில் உண்மையான சத்தியம் என்பது இல்லை. அநேக சபைகள் உண்மையா சொல்ல போனால் கள்ளர் குகையாகிவிட்டது. அநேக சபைகளில் போதகர்கள் ரட்சிக்கப்படவில்லை. அநேக சபைகளில் அவர்கள் சுய ஆதாயத்துக்கான போதனைகள் மலிந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். நான் ஒருவேளை ஆண்டவரை பின்பற்றினா எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அவை அநேக சபைகளில் விதமான அற்புதமான சுகங்கள், அவருடைய கஷ்டங்களை பாடுகளை நீக்கும்படியான வழிமுறைகள், இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இதற்கு பலவிதமான அங்கு அநேக தனி ஊழியர்கள் எழும்பி விட்டார்கள். தனி ஊழியர்கள் எழும்பி அங்கு அநேக அவிதமான கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் போய் கூடுகிறார்கள். பொதுவான இடங்களில பட்டணங்களில அவிதமாக அங்கு ஊழியம் செய்யும்படியாக அங்கு சொல்லிக் கொண்டிருக்கிற பல தனி ஊழியர்களை பார்க்கிறோம். இது வேதத்துக்கு முற்றிலும் புறம்பானது. வேதம் அவிதமான காரியத்தை சொல்லவே இல்லைங்க. வேதமானது அவிதமான காரியங்களை அங்கு உற்சாகப்படுத்தும். இலாகவே இன்றைக்கு கிறிஸ்தவமானது முற்றிலும் ஒரு ஜீவன் உள்ளதாய் காணப்படவில்லை. சத்தியம் போதிக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதன் உடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பாவி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே அவன் பாவியாக பிறந்தவன். அவருடைய வாழ்க்கையில பாவ சுபாவமானை ஆட்டி படைக்கிறது. பாவத்தின் அடிமைத்தனம் அவனுடைய வாழ்க்கையில மேற்கொள்ளுகிறது. ஆகவேதான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆக்கினை சுமந்தவனாய் காணப்படுகிறான். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் மரிக்கும் பொழுது நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில அவன் நரகத்துக்கு போவான் என்பதான ஆக்கினை குறித்து வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஒருவேளை நம்ம விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நம்ம அறிந்திருந்தாலும் சரி, அறியாவிட்டாலும் சரி, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து அப்படியே போய் மரிப்பானால் நரகத்தை தவிர வேறு எதுவுமே சந்திக்க முடியாது. இந்த உலகத்தில் ஒரு பாவியாக பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கடைசியில் நித்திய ஆக்கினையை பார்க்கிறோம். அது வேதமானது தெளிவா இந்த உண்மையை சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ரோமருக்கு நிறுவம் 5வது அதிகாரத்தில் பவுல் இதை குறித்து எழுதுகிற வேளையில் தெளிவாய் சொல்லுகிறார், ஒருவரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது, ஒருவரும் தப்பிக்க முடியாது. ஆகவே இதிலிருந்து உன்னை மீட்கும்படியாக ஒரே ஒரு நம்பிக்கையை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே ரோமருக்கள் என்றும் 5வது அதிகாரத்தில் இதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆனால் இது அதிமுக்கியமான சத்தியம். ஏன் இன்றைக்கு உலகத்தில் பலவிதமான பயங்கரமான நிகழ்வுகளை காண்கிறோம், அழிவுகளை காண்கிறோம், மனிதர்கள் மனிதர் உறவுகளில் பாதிப்பு, இவ்விதமான ஒரு சூழ்நிலையை நாம் ஏன் பார்க்கிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்கும்படியான வேளையில் ஒரு பாவியின் நிலையானது மிக பயங்கரமானதாய் காணப்படுகிறது. அவனுடைய நிலையில அவன் அவிதமாக ஒரு ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டவனாய் காணப்படுகிறவனாக இருக்கிறான். இங்கே ரோமருக்கு எழுதின 5:18 பார்க்கிறோம், ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு. அம்மையால இந்த உலகத்துல ஒரு மனிதனும் மீட்கப்பட முடியாது, அவனுக்கு நித்தியமான ஆக்கினை என்பது உண்டு. ஆனால் இவ்விதமான ஒரு மனிதனை மீட்கும்படியாக வந்த மெய்யான இரட்சகர், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தர், அவர் இந்த உலகத்தில் ஈன சிலுவையை சுமந்து உனக்காக எனக்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். வேதம் சொல்லுகிறது அவர் பாவம் அறியாதவர் பாவமானார், அவர் சாபத்தை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வ குமாரன் இந்த உலகத்தில் வந்தனுடைய நோக்கம் என்ன? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் முற்றிலுமாக தன்னை இந்த உலகத்தில் அவர் அர்ப்பணித்தார். ஆகவே மனிதனுக்கென்று ஒரே ஒரு நம்பிக்கை கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை கிறிஸ்துவினுடைய அந்த பலியை தவிர பிறிதர் நம்பிக்கையில்லை. ஆகவே அப்போஸ்தலர்கள் ரட்சிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதாக தெளிவாய் போதித்தார்கள். இவ்வளவு பெரிய ஒரு உத்தரவாதத்தை நிறைவேற்றும்படியான ஒரு கூட்டம் தான் சபை, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை எடுத்து பேசும்படியான காரியம்தான் சபை. ஆகவே இந்த சபை என்பது மனிதர்கள் தம்முடைய வாழ்க்கையில தங்களை அர்ப்பணித்தவர்கள். ஆகவேதான் ரோமர் 12:1 தங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர்கள். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாக கடவுது, உம்முடைய திட்டம் நிறைவேற்ற கடவுது, அதுதான் தேவனுடைய அவிதமான காரியம். இந்த மகத்துவமான பணியை செய்யும்படியாக யாரால் கூடும்? ஆகவே நீங்களும் நானும் செய்ய முடிய காரியம் அல்ல, தேவ ஆவியானவர் மாத்திரமே இந்த காரியத்தை செய்ய முடியும். அப்போ சடபடிகள் ஆகவேதான் இவ்விதமான மகத்துவமான பணியை சொன்னாங்க. இந்த சச்செய்தியை போய் அறிவியுங்கள், உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். சுவிசேஷம் என்று சொன்னால் ஒரு பாவி என்பதை காட்டவும், பாவத்தின் பரிகாரியாகிய கிறிஸ்து மாத்திரமே இருக்கிற என்பதை காட்டுகிறதாக இருக்கிறது. தெய்வகுமாரனே இந்த உலகத்தில் பலியாய் வந்து தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, வேதம் சொல்லுகிறது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பிரகடனப்படுத்தும்படியான மகத்துவமான பணியை இந்த சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பணியை செய்யும்படியான மக்கள் ஏனோதான் என்று வாழுகிறவர்கள் அல்ல. இவ்விதமான பணியை செய்கிற மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சுயத்தை வெறுத்து வாழ்ந்த மக்கள். நான் சில நாட்கள் முன்பாக இந்திய கிறிஸ்தவ சரித்திரத்தை குறித்து பார்த்த பொழுது எத்தனை மிஷினரிகள் இந்த உலகத்தில் வந்த இந்தியாவில் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தங்களுடைய ஜீவனை கொடுத்தார்கள். ஒவ்வொரு ஊர்களிலும் போய் பாருங்க, தங்களை தாங்களே அர்ப்பணித்து அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையினுடைய காரியத்தை. இந்தியாவில் அந்த நாட்களில் பாதுகாப்பில் வியாதிகள், கடூரமான காலரா, இன்னும் பயங்கரமான வியாதிகள், இன்னமாக உண்மையான ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் அவர்கள் இந்த சுவிசேஷத்தை எடுத்து வர வேண்டிய அவசியம் என்ன? பவுல் சொல்ல கிறிஸ்துவின் அன்பினை நெருக்கி ஏவுகிறது. அவை விதமான மகத்துவமான பணியை செய்யும்படியாக அழைக்கப்பட்ட இந்த மக்கள், இவ்வளவான பெரிதான ரட்சிப்பை அங்கு வெளிப்படுத்த வேண்டிய அந்த மக்கள், அவருடைய வாழ்க்கையில அவர்களே தங்களை அர்ப்பணிக்காமல் மற்றவர்களை அர்ப்பணிக்க செய்ய முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில நீயே கிறிஸ்துவை உண்மையான விதத்தில் பின்பற்றாமல் மற்றவர்களை பின்பற்றும்படியாக அறைக்கோவல் விட முடியாது. அவர் ஆதி திருச்சபையில நாம் பார்க்கும்படியான காரியம் என் அப்போஸ்தலர்கள் 2 இவ்விதமாக அங்கு கூடி வந்த இந்த மக்களில் காணப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், ஒருமனப்பட்டார்கள். ஒருமனப்பட்டு எப்படி வரும்? உடைய சுய சித்தத்தை எல்லாம் நீக்கிவிட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தம் எனிலாக கடவுது, நீரனை வழி நடத்தும். இந்த மக்களில் அவிதமான காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோங்க, இந்த மக்களில் அவிதமான நிலைப்பாடத்தான் நம்ம பார்க்கிறோம். இங்கே அவிதமாக அவர்களுடைய காரியங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 2 எவ்விதமாக அந்த மக்கள் தாமே அந்த ஒருமனப்பாட்டோடு ஆரம்பித்ததுதான் சபை. இன்றைக்கு சபை சின்ன பின்னமாகிவிட்டது. அங்கே நாம் பார்க்கிற 46 அப்போஸ்தலர் 2:46-163 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி ஒருமனப்பட்டவர்களாய் அமையாலே நம்மத்தில் ஒருமனப்பாடு தேவை. ஒருமனப்பாடு இருக்கும் பொழுது மாத்திரம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும். இல்லையென்றால் நீ உன்னை முள்ளில் உதைக்கிற பாதத்தை நீ கொண்டிருப்பதனுடைய அடையாளமாக காணப்படுகிற காரியம். ஆண்டவர் அதான் கேட்டார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஆகவே நாம் பார்க்கிறோம் அவிதமான வேளையில அங்கு சபையில் என்ன நடந்தது. அங்கே 47 வசனத்தில் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒரு சபையில எப்ப ரட்சிப்பு நடைபெறும்? சபையில ஒருமனப்பட்ட மக்களின் ஐக்கிய ஒருமனப்பாடு இல்லை என்றால் அந்த சபையில அம்மியானே அது சபையே அல்ல, அது ஒரு கூட்டம். ஒரு ஒருமனப்பாட்டை மையமாக வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை ஒரு சபையில வருகிற மக்கள் மத்தியில் இல்லை என்றால் அது சபையே அல்ல. என்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ யோசனை பண்ணிப்பார். ஆண்டவரே, இந்த சபையில் வந்து நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒருமனப்பாடு நான் வருகிறேனா? ஒரு ஒருமனப்பாட்டோடு இந்த இடத்துல ஆண்டவருடைய சத்தியத்தை நான் கேட்கிறேனா? அல்லது நான் எனக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு வழியை வைத்துக்கொண்டு வாழ பிரயாசப்படுகிறேனா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா நாம் தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற முடியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை மிக குறியது, வாழ்க்கை மிக அற்பமா, மிக சீக்கிரம் முடிந்து விடுகிறது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருமனப்பாட்டோடு இந்த இடத்துல உடைய வார்த்தை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாஞ்சை இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்காது, சபைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்காது. உடைய வாழ்க்கையை நாம் அதிகமாக ஆராய்ந்து ஆகவே தான் நம்ம பார்க்குறோம். ஆங்கே ஆதி திருச்சபையில் ஒருமானப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் வந்திருந்த பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான வந்த இடத்துல வல்லமையாய் ஊற்றப்பட்டதை பார்க்கிறோம். தேவ ஆவியினால் தரிக்கப்பட்ட நிலையில் அங்கே இந்த மக்கள் ஒரு சாதாரணமான மக்கள் அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்பட்ட பொழுது தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்தது. இவர்களை கண்டு அநேக மக்கள் அங்கே மத தலைவர்கள் பயப்படுகிறதை பார்க்கிறோம். இவர்களை கண்டு அவிதமாக அநேக மக்கள் திகைப்புறுகிறதை பார்க்கிறோம். சபையில ஆத்துமாக்கள் சேர்க்க ரட்சிக்கப்பட்ட மக்கள் நம்முடைய சபையில உண்மையா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் ஒருமனப்பாடு அவசியம். ஆகவே நான் இந்த ஒருமனப்பாட்டில் குறைவோடு வாழுகிற காரியம் என்னிடத்தில் இருக்குமான ஆண்டவரே என்னை எடுத்து போடும். ஏன்னா இது ஒரே ஒரு காரியம்தான், தேவனுடைய நாமம் மகிமைப்படவும். ஒரு சபைக்கு தலைவர் கிறிஸ்து தான். ஆகவே அந்த கிறிஸ்துவை மையமாக வைத்து அவருடைய கட்டளையை நிறைவேற்றும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சித்தத்தை ஒப்புக் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? அதுதான் கேள்விங்க. அவைதான் ரோமருக்கு எழுதி நிருபத்தில் பவுல் சொன்னார், ஜீவ பலியாக உங்களை ஒப்புக் கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அமை அவனுடைய வாழ்க்கையில் இந்த காலங்களில் ஆண்டவரே இனி நான் அல்ல உம்முடைய சித்தம், நம்முடைய நோக்கம் என்னில் நிறைவேறும். பவுலை போல ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவருடைய வழியில் காணப்படுகிற காரியத்தை தெரிந்து கொள்ளலாம். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்ளலாம். எதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம்? ஆண்டவரே என்னை நான் காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது. உள்ள அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறியாமல் இருக்கலாம். சவுல் இதை குறித்து அறிந்திருக்கல, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக வாழ்கிறேன் என்பதாக அவர் நினைத்துக் கொண்டிருந்தார், ஆண்டவருடைய பணியை செய்கிறதாக நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் அவரை பற்றி சொன்னார், நீங்கள் மெய்யாலுமே தேவனுடைய சமூகத்தில் போய் ஆண்டவர் என்னை குறித்து என்ன என்று கேட்பீர்களானால் தேவன் நிச்சயமாக உங்களிடத்தில் பேசுவார். இவர் ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ளவர், பேசுகிற ஆண்டவர். தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த அன்பை இதான் பவுல் சொன்னார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி என்னுடைய சித்தம் அல்ல, ஆண்டவர் என்னுடைய சித்தம் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த இந்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற அந்த விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். வேறென்று நாளும் அல்ல, உடைய வாழ்க்கையில் எதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்கிற வாழ்க்கை இடத்தில் இருக்கா? நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை நீ விசுவாசிக்க முடிகிறதா? இந்த வேதம் சொல்லுகிற தேவன் ஜீவனுள்ள என்பதை குறித்துனால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அப்படியானால் நிச்சயமாக உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். உடைய வாழ்க்கை இந்த மாலையில் ஒப்புக்கூட ஆண்டவரே, என்னை நான் காயப்படுத்திக் கொள்கிறேன் விரும்பவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை நானே அழித்துக் கொள்ள விரும்பவில்லை. என்னுடைய வாழ்க்கை ஒரு பிரயோஜனமற்ற வாழ்க்கையே போக நான் விரும்பவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய நோக்கம் என்ன, உம்முடைய திட்டம் என்ன என்று நீங்கள் தாழ்த்தும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட இடைப்படுவார். நிச்சயமாக உங்களிடத்தில் பேசுவார். தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, தர்மியான மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அன்றி ஒருவரும் தம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, சவுலை பார்த்து முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஆண்டவரே, அந்த வாலிபன் அந்த நாளில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பொழுது தன்னுடைய வாழ்க்கையை தாமே தேவன் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். இந்த மாலை வேளையிலும் நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இந்த இடத்துல வந்திருக்கிற வேளையில் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய நோக்கம் என்ன, உம்முடைய திட்டம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குரிய ஆவிக்குரிய விளங்குதலை தாரும். அதுக்கமான ஒரு அர்ப்பணிப்பை தாரும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் இதனால் மட்டுமாக நாங்கள் மனசும் மாம்சம் விரும்பினை செய்து கோபாக்கினையின் பிள்ளையாக வாழ்ந்தது உன்னை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே, இந்த வேளையில் நிச்சயமாக நீ பேசியிருக்கிறீர். உம்முடைய சத்தியத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற உண்மையான மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தேவனே, கடினமான இருதயத்தை எங்களை எடுத்து போடும். உங்களுடைய சொந்த அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்பிரிட், அவிதமாக நான் என்னுடைய வழி நான் அவிதமாக விரும்புகிறபடி செய்வேன் என்பதை உம்முடைய பலிபீடத்தில் வைக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. மன்னித்தர்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குன்றி போன ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நீர் எழுப்பும் ஆண்டவரே. ஒருள் இந்த நாட்களில் உமக்கு வெகு தூரமாக நின்று கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில் அவர்கள் வாழுவார்களானால் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் பேசும், அவளை எழுத்துக்கொள்ளும், அவளை விட்டுவிடாதரும். சாத்தான் ஆண்டவரே கர்ஜிக்கிற சிங்கம் போல விழிப்புலவனாய் காணப்படுகிற இந்த காலத்தில் ஒருவரும் அழிந்து போவது உம்முடைய சித்தமல்ல என்று பார்க்கிறோம். நீர் கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.